இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-833-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8-0739-9-1-4-6 மற்றும் 9-4-9-8-6-0-7-0-0-7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
நிறைந்த நன்னா
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நீயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு தேவ செய்திக்குள் நாம் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசுங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் எங்கள் பிதாவை, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு மேய்ப்பனின் வாழ்க்கை, லைஃப் ஆஃப் அ ஷெப்பர்ட் என்ற தலைப்பின் கீழாக நாம் படிக்கப் போகின்றோம். அநேகர்களை குறித்து, அவருடைய தொழிலை குறித்து வேதாகமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. மீனவனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ராஜாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, பரிசேனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, ஆசாரியனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று அநேகர்களை குறித்து வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்களைப் போலவே மேய்ப்பனை குறித்தும் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மேய்ப்பன் என்னென்ன செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். ஆகையால் ஒரு மேய்ப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கின்றது, அந்த வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அந்த மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த நாளிலும் கூட நாம் செய்தியாக படிக்கப் போகின்றோம். யோவான் 10:10-11, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்றி வேறொருவனுக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். இங்கே நாம் பார்க்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். திருடன் திருட வருகிறான், அவன் கொலை செய்ய வருகிறான், ஆனால் நான் உங்களுக்கு ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லிவிட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய ஒரு காரியம், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஒரு நல்ல மேய்ப்பனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், தன்னுடைய ஆடுகளுக்காக ஜீவனையும் கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒருவனை தான் மெய்ப்பன் என்று கூப்பிடுவார்கள். அது எப்படி மெய்ப்பன் தன் ஜீவனை கொடுக்க நேரிடும் என்று நாம் கேட்கும் பொழுது, சில நேரங்களில் ஆடுகளை அவன் வனாந்திரத்திலே மேய்க்கும் பொழுது அல்லது காடுகளிலே மேய்க்கும் பொழுது சில கொடிய மிருகங்கள் அந்த ஆடுகளை தாக்க வரலாம். கரடி வரலாம், சிங்கம் புலிகள் வரலாம். இதிலிருந்து தன்னுடைய ஆடுகளை அவன் மீட்க தன்னுடைய ஜீவனை பணியமாய் வைக்க வேண்டியதாக இருக்கிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட சாத்தான் கெர்ஜிக்கின்ற சிங்கத்தைப் போல உங்களை விளங்க வேண்டும் என்று அவன் வகை தேடிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் நான் நல்ல மேய்ப்பனாக உங்களை வந்து மீட்பேன், ரட்சிப்பேன் என்று சொல்லியிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இதே காரியத்தை தான் சங்கீதக்காரனாகிய தாவீது 23 அவர் சொல்லியிருக்கிறார். கத்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சங்கீதக்காரனாகிய தாவீது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார், பாடுகிறார். இந்த சங்கீதம் அநேகர்களுடைய மனதிலே இன்றளவும் நீங்கா இடம் பெற்றிருக்கிறது. ஏன்? நிச்சயமாகவே அனைவரும் மனப்பாடம் செய்த சங்கீதம் இந்த சங்கீதம் 23 இருந்திருக்கும் என்று பார்க்கிறோம். சரி, இந்த சங்கீதம் யாரை குறிக்க அவர் எழுதினார் என்று பார்க்கும் பொழுது, நிச்சயமாகவே தேவனை குறிக்க தான் அவர் இந்த சங்கீதம் 23 எழுதியிருப்பார். ஆனால் இந்த சங்கீதம் யாரை குறித்த சங்கீதமாக இருக்கிறது என்று பார்க்கும் பொழுது ஒரு மெய்ப்பனை குறித்த ஒரு சங்கீதமாக இருக்கிறது. ஏனென்றால் முதல் வசனம், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடியேன். கர்த்தர் என்னுடைய மெய்ப்பர், அப்படி என்றால் அவருடைய மெய்ப்பராகிய கர்த்தரை அவர் இங்கே சொல்கின்றார். அதாவது யெகோவா தேவன், வல்லமையுள்ள தேவன், பராக்கிரமசாலி, அற்புதமானவர், அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர் என்று எல்லாம் தெரியும். ஆனால் தேவனுக்கு இத்தனை பெயர்கள் இருந்தும் இங்கே சங்கீதக்காரன் தேவனுக்கு இன்னொரு பெயரை வைக்கிறார், அதுதான் நல்ல மெய்ப்பன். நல்ல மெய்ப்பன், அவர் மெய்ப்பன், என்னுடைய மெய்ப்பன் என்று அழைக்கிறதை பார்க்கிறார். அதைத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 10:11 நானே நல்ல மெய்ப்பன் என்று தன்னை அவரே அங்கே அறிமுகப்படுத்தக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இந்த சங்கீதம் 23 அவர்கள் வந்து மெய்ப்பனின் சங்கீதம் என்று கூட அழைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சரி, இந்த சங்கீதத்தை இருந்து நாம் அநேக பாடங்களை கற்றுக்கொள்ளப் போகின்றோம். முதல் பாடம், முதல் வசனத்திலிருந்து, கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். இதனுடைய அர்த்தம் என்ன என்றால், கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கும் பொழுது நான் எதற்குமே பற்றாக்குறையாக இருக்க மாட்டேன், நான் எப்பொழுதுமே நிரம்பினவனாக இருப்பேன் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அப்படி என்றால் இதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய முதல் காரியம், மெய்ப்பன் தன் ஆடுகளுடைய தேவையை சந்திக்கிறார். ஹீ ப்ரொவைட்ஸ் எவ்ரி திங், ஆங்கிலத்திலே அப்படி சொல்வார்கள். அவர் எல்லாவற்றையும் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார் மெய்ப்பன். மிக மிக முக்கியமாக அந்த ஆடுகளுக்கு தேவையான உணவையும் அது தங்கக்கூடிய இடத்தையும் ஒரு மெய்ப்பன் சந்திக்க வேண்டும். அதைத்தான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். நான் எதை குறித்தும் கவலைப்பட தேவையில்லை, நான் எப்பொழுதும் திருப்தி உள்ளவனாகவே இருப்பேன் என்று அங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறான். 2 நாம் வாசிக்கும் பொழுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். இங்கே நாம் பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மெய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எங்கே மேய்த்து செல்கின்றார் என்று பார்க்கும் பொழுது, புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்த்து செல்கிறார், அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். 2 காரியம், மெய்ப்பனை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு நல்ல மெய்ப்பன் அந்த ஆடுகளுக்கான சரியான பாதையை காண்பிப்பார். சரியான பாதை, எங்கு உணவு இருக்கிறது, எங்கு புல்லுள்ள இடங்கள் இருக்கிறது, எங்கு அமர்ந்த தண்ணீர் அண்டை இருக்கிறது என்று அந்த மெய்ப்பன் அந்த ஆடுகளை சரியாய் வழிநடத்தி செல்லக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இதே போலதான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் நம்முடைய நல்ல மெய்ப்பராக இருந்து நம்முடைய தேவைகளை அவர் அறிந்து நம்மை சரியான பாதையில் அவர் வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும், எத்தனை போராட்டங்கள் இருந்தாலும், எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும், நல்ல மெய்ப்பனாகிய கிறிஸ்து நம்மோடு அவர் இருக்கிறார், நம்மை அவர் வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, லூக்கா 15 அங்கே தொலைந்து போன ஆடை குறித்து ஒரு உவமையை நாம் அங்கே வாசிக்கிறோம். அதாவது ஒரு எஜமானனுக்கு 100 இருந்தன. அதிலே ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டது. அந்த ஒரு ஆடு தொலைந்து போய்விட்டதே என்று அறிந்த அந்த மெய்ப்பன் என்ன செய்கிறார் என்று பார்க்கும் பொழுது, மீதம் இருக்கக்கூடிய 99 ஆடுகளையும் அவர் பத்திரமாக ஒரு இடத்திலே வைத்துவிட்டு காணாமல் போன அந்த ஒரு ஆட்டை தேடி அவர் சென்றார் என்று பார்க்கிறோம். சில நேரங்களில் நல்ல மெய்ப்பனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய பாதையை நாம் பின்பற்றாத பொழுது, அந்த பாதையில் நடக்காத பொழுது, நாமும் வழி தவறி சென்ற அந்த ஆடை போல முள்ளுள்ள இடங்களில், புதர்களில் நாம் மாட்டிவிடுவோம், சாத்தனுடைய கையில் சிக்கிக் கொள்வோம். அதைத்தான் அந்த ஊமை நமக்கு சொல்லக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இருப்பினும் நல்ல மெய்ப்பன் அந்த ஆடு எங்கிருந்தாலும், அதற்கு என்ன ஆபத்து நேரிட்டாலும், தன்னுடைய ஜீவனை கூட அவர் பொறுப்பட்டாமல் மலையிலும் வெயிலிலும் அவர் சென்று அந்த ஆடை மீட்டு கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். இதுதான் நம்மள மெய்ப்பனுடைய குணாதிசயமாக இருக்கிறது. ஆகையால் 2 காரியம், நாம் படித்தது போல ஒரு நல்ல மெய்ப்பன் அந்த ஆடுகளுக்கான சரியான பாதையை காண்பிக்கக்கூடியவராக இருக்கிறார். இதுதான் சங்கீதக்காரன் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். 3 காரியம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது, 3 அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகின்றார். நாம் வாசிக்கும் பொழுது ஒரு மெய்ப்பன் அந்த ஆடை சரியான பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இரண்டாவது, அந்த மேய்ப்பன் அந்த ஆடுகளை நீதியின் பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார், அதாவது நன்மையின் பாதையில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவைகள் முக்கியம்தான், உணவு முக்கியம், உடை முக்கியம், எல்லாமே முக்கியம்தான். அதை காட்டிலும் மிக முக்கியமானது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவனோடு இருக்கக்கூடிய ஐக்கியம், உறவு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அதை கூட கர்த்தர் தரக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அதை தான் இங்கே சொல்கின்றது, அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தை நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு நல்ல மேய்ப்பன் ஆடுகளை நீதியின் பாதையில் நடத்த வேண்டும், தவறான பாதையில் நடத்தவே கூடாது. அதுதான் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, நாம் நான்கு காரியங்களை பார்த்து விட்டோம். இப்பொழுது ஐந்தாவது காரியத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். நான்காம் வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த நான்காம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு காரியம், ஒரு நல்ல மெய்ப்பன் பாதுகாப்பை கொடுக்கிறார், பாதுகாக்கிறார். மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஒரு நல்ல மேய்ப்பன் பாதுகாப்பை கொடுக்க வேண்டும், அவன் அக்கறையை காண்பிக்க வேண்டும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன். ஒருவேளை சில நேரங்களில் என்னுடைய வாழ்க்கையிலே கஷ்டமான பாதையில் நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், அதாவது அவருடைய கோலும் தடியும் என்னை நடக்க செய்யும். இங்கே நாம் பார்க்கும் பொழுது தாவீது சங்கீதக்காரனை குறித்து பேசும் பொழுது அவர் சொல்கின்றார், தன்னை ஒரு ஆடாய் அவர் சொல்கின்றார், தேவனை ஒரு மெய்ப்பனாய் சொல்கின்றார். இப்பொழுது ஆடாகி அவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், என் வாழ்க்கையிலே கஷ்டம் வரும், துன்பம் வரும், ஆனால் அப்பொழுது அவர் என்னை தேற்றுவார். அப்படி என்றால் நிச்சயமாகவே அதை அவர் விடுவிக்காவிட்டாலும் என்னை தேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பிரச்சனைகளாகவே இருக்கும், ஏனென்றால் நாம் அவைகளை கடந்து வர வேண்டும் என்று அந்த பிரச்சனையின் வாயிலாக நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க வேண்டும், அல்லது அந்த பிரச்சனையினால் நம்முடைய தாளந்துகள் நிச்சயமாகவே அதிகரிக்க வேண்டும் என்பதற்காக கூட சில நேரங்களில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அவர் நாம் அதற்காக கிரியை செய்ய வேண்டும் என்று மௌனமாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். இங்கே சங்கீதக்காரன் சொல்லக்கூடிய ஒரு காரியம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் கர்த்தர் என்னை வந்து ரட்சிக்கவில்லை, என்னை காப்பாற்றவில்லை, அதற்கு மாறாக அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும் என்று சொல்கிறார். நான் பயப்பட மாட்டேன், ஏனென்றால் அவருடைய கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றும், அது என்னோடு கூட இருக்கிறது, அவர் என்னோடு கூட இருக்கிறார், நான் நடக்க அவர் எனக்கு உதவி செய்வார் என்று இங்கே சங்கீதக்காரன் மிக நம்பிக்கையோடு கூட சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படி என்றால் நாமும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இன்று சொல்ல வேண்டியவர்களாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, சரி, ஐந்தாவது காரியத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 23:5. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. நாம் இங்கே பார்க்கும் பொழுது ஐந்தாவது காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல மெய்ப்பன் ஆடுகளை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார், ஆடுகளை உயர்த்துகிறார். அதாவது நாம் ஆடுகள் என்றால் ஒரு நல்ல மேய்ப்பனாகிய கிறிஸ்து நம்மை உயர்ந்த இடத்தில் வைக்கிறார். நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று அவர் காரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். விசேஷமாக நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக அவர் நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார், நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். ஆம், அதுவே நல்ல மேய்ப்பனுடைய ஒரு குணாதிசயமாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடியுகின்றது. பிரியமானவர்களே, நம் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் கர்த்தர் நம்மை பாதுகாக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே நேரத்தில் நம்முடைய சத்துருக்களுக்கு முன்பாக நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிறார், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறார், நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய செய்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் பரிபூர்ணத்தை தரக்கூடிய தேவனாக இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்படி என்றால் ஒரு நல்ல மேய்ப்பர் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தரக்கூடியவராக இருப்பார். கடைசி ஒரு காரியத்தை பார்த்துட்டு நாம் இந்த செய்தியினுடைய நிறைவுக்கு வரலாம். 6 வசனம், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். இங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த வசனத்தை நாம் பார்க்கும் பொழுது, ஒரு நல்ல மேய்ப்பன் ஜீவனுள்ள நாள் வரைக்கும் நம்மை நடத்துவார். மிக முக்கியமானதான ஒரு வசனமாக இது இருக்கிறது. இங்கே சங்கீதக்காரன் சொல்கின்றார், ஒரு ஆடை அந்த மேய்ப்பன் அந்த ஆடு மறிக்கும் வரை அல்லது அந்த ஆடு இருக்கும் வரை அந்த ஆட்டுடைய எல்லா தேவையும் அந்த மேய்ப்பன் சந்திப்பார். ஆனால் நம்முடைய பரம மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்வார் என்று பார்க்கும் பொழுது, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் நம்மை தொடரச் செய்வார். நம்மளுடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அப்படி என்றால் நித்தியத்துக்கும் கர்த்தர் நம்மை நடத்தக்கூடியவராய் இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஏசியா புத்தகத்திலே கர்த்தர் சொல்கிறார், உன் முதிர் வயதிலும் நான் உன்னுடைய தேவனாய் இருப்பேன், உன்னை தாங்கினேன், உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிற ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. நம்முடைய கர்த்தர் நம்மை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, சங்கீதம் 115:12-13 நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆம், அவர் நம்மை ஆசீர்வதிக்கக்கூடிய ஒரு தேவனாக இருக்கிறார். சங்கீதக்காரனுடைய இந்த சங்கீதத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு நல்ல மேய்ப்பனாக நமக்கிருந்து அவர் என்னென்ன செய்வார் என்று இங்கே சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். சரி, இதை எதன் அடிப்படையில் இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதினார், இவருக்கு எவ்வளவு அனுபவம் எங்கிருந்து கிடைத்தது என்று நாம் கேட்போம் என்றால், தாவீது ராஜாவாய் மாறுவதற்கு முன்பதாக, அவர் ராஜாவாய் அபிஷேகம் செய்யப்படுவதற்கு முன்பதாக அவர் ஒரு மெய்ப்பனாக இருந்தார். அவர் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தார். ஆடுகளை கொடிய மிருகங்களில் இருந்து தன்னுடைய ஜீவனை பணையம் வைத்து காப்பாற்றினர். ஆகையால் ஒரு மேய்ப்பனுக்கு தெரியும் அந்த ஆடுகளுடைய நிலை, அந்த மேய்ப்பனுடைய பணி என்ன என்று. அதே போலவே அவர் தேவனை தன்னுடைய மேய்ப்பனாகவும் தன்னை ஒரு ஆடாகவும் ஒப்பிட்டு, ஆண்டவரே நான் ஒன்றுமில்லை, என்னை நீரே வழிநடத்த வேண்டும், நான் வெறும் ஆடுதான், நீர்தான் என்னுடைய மேய்ப்பன், என்னை நடத்தக்கூடியவர் நீர்தான் என்று அழகாக இந்த பாடல் வாயிலாக தன்னுடைய ஜபத்தை அவர் சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். என்ன நம்முடைய வாழ்க்கையில் கூட இந்த சங்கீதம் மிக முக்கியமான ஒரு சங்கீதமாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மையை செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு மேய்ப்பனை போல நம்மை சரியான பாதையில் நடத்த வல்லவராயிருக்கிறார். அவரை நாம் பின்பற்றுவோமா? கண்களை மூடி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக நேசித்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரின் கர்த்தர் ஆசீர்வதிப்பா. அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருந்து நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். விசேஷமாய் பலவீனத்தோடு சுகமெனத்திருக்கக்கூடிய சகோதரனையும் சகோதரியையும் தொட்டு சுகத்தை தரும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்க எங்களுக்கு தாவது ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கத்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை, அன்பு மீட்பரே, அன்பு மீட்பரே, இதோ என் காணிக்கை, தேவபிதாவின் மைந்தனே, தேவ கண்ணியருள் மைந்தனே, தேவபிதாவின் மைந்தனே, தேவ கண்ணி அருள் மைந்தனே, இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை. வானில் ஆடும் தாரகை, வையமெல்லாமும் புன்னகை, ஆவல் மீறி போகுதே, ஆவல் மீறி போகுதே, அல்பால் நெஞ்சு பல் பாடுதே, இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை, அன்பு மீட்பரே, அன்பு மீட்பரே, இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை. பாவி நானும் ஜெபிக்கிறேன், என் பாவம் நீங்கி போகவே, பாவி நானும் ஜெபிக்கிறேன், என் பாவம் நீங்கி போகவே, மண்ணில் பாவம் போக்கவே, மண்ணில் பாவம் போக்கவே, மனுவாய் வந்த மீட்பரே, இதோ என் காணிக்கை, இதோ என் காணிக்கை, அன்பு மீட்பரே, அன்பு மீட்பரே.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-33-2-2-3-1. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvenst.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.